நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்திலே 7வது அதிகாரத்தை நம்ம தொடங்கினோம். அந்த அதிகாரத்திலே பல வசனங்களை நாம் தியானிப்போம் என்ற ஒரு மனநிலையோடு தான் நான் அதை தொடங்கினோம். பல வசனங்களை வாசித்தோம். ஆனால் ஆண்டவர் முதல் வசனத்தோடு முழுவதும் அதிலே கர்த்தர் பேசி முடிக்க வச்சிட்டார். நான் எப்படியும் ஒரு 10-15 வசனத்துக்கு மேலே நம்ம போக நினைச்சோம். பட் ஆனால் அந்த ஒரே வசனத்திலேயே போன வர முடிஞ்சிருச்சு இல்லையா? நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் இல்லை. அந்த ஒரே வார்த்தையிலே நம்ம போன வாரம் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். இப்போது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன என்பதை நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மனக்கண்களை திறக்கக்கூடியதாக இருந்தது. நம்முடைய நிலை என்ன? தேசத்தை ஆளுகிறவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களையே ஆளுகிறதான ஒரு ஸ்தானத்திலே தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை வைத்திருக்கிறார். அன்னைக்கு இருந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எகிப்திய சாம்ராஜ்யம், ஒரு பெரிய மிகப்பெரிய வல்லரசு. அப்படிப்பட்ட எகிப்திய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்தவன் பார்வோன். ஆனால் மோசேயை கர்த்தர் சொல்கிறார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அப்போ பார்வோனை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் வல்லமை உனக்கு உண்டு என்று கர்த்தர் அந்த இடத்துல பேசுகிறார். அதிலிருந்து நமக்கு இது ஒரு நமக்கு ஒரு புதிய விசுவாசத்தையும் புதிய உற்சாகத்தையும் நமக்கு தருகிறது. அப்படின்னா தேசத்தை ஆளுகிறவர்கள் எவ்வளவு பலமுள்ளவர்களைப் போல தோற்றத்தில் இருந்தாலும், அவங்க எவ்வளவு மெஜாரிட்டியில் இருந்தாலும், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆட்களைப் போல அவர்கள் காணப்பட்டாலும், அவர்களுக்கு மேலே கர்த்தர் நம்மளை பவர்ஃபுல்லாக வைக்கிறார்ன்றது தான் உண்மை. நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அவர்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அவர்களுக்கு நம்மை தேவனாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அப்படி நம்ம ஜெபம் அவர்களை ஆளுகை செய்யும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கட்டுப்படுவார்கள். ஏன் அப்படின்னா, நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது விழுந்து போன தூதர்கள் இல்லை, அதுதான் முக்கியம். அப்போது இதில் வந்து நாம ஆளுகிறவர்களான்றது பிரச்சனை கிடையாது. நம்மை ஆளுகிறவரா அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறவர்களா, அதுதான் மேட்டரிங்க. புரியுதுங்களா? நாம மனுஷர்களுக்கு மேட்டரே கிடையாதுங்க. நாம அல்லது ஆட்சி செய்கிற ஆட்சிய சீட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்களான்றது காரியம் கிடையாது. நமக்குள் இருக்கிறவரா அவர்களுக்குள் இருக்கிறவரா, யார் பெரியவர், அதுதான் காரியம். அதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போது அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான விழுந்து போன தூதர்கள் பிசாசின் ஆவிகள். ஏன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அவங்க வந்து நடத்தப்படுகிறார்கள். அதனாலே அந்த எல்லா ஆவிகளை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிற ஒரே கர்த்தர் பெரியவராக இருக்கிறபடினாலே அந்த ஆவிகளை நமக்குள் இருக்கிற கர்த்தருடைய வல்லமையினால் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அந்த ஆவிகளை கட்டுப்படுத்துகிறபடினாலே அவர்களையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். இதுதான் இதனுடைய ரகசியம், பேக்ரவுண்ட் இதுதான். அதனாலே பதவியில் இருக்கிறவர்கள் என்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. ஆளுகிறவர்கள், அதற்கு மேலாக ஆளுகை செய்கிற கர்த்தர் யார் என்பது தான் முக்கியம். ஏன்னா நாம் கர்த்தரால் நடத்தப்படுகிறோம். சரி, அதுதான் போன வாரத்தில் நம்ம முழுக்க முழுக்க பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு இன்றைக்கி நம்ம பதிலை பார்க்க போகிறோம். திருப்பியும் 7வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம்.
கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன்.
பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன்.
உன் சகோதரனாகிய ஆரோன்,
உன் சகோதரனாகிய ஆரோன்
உன் தீர்க்கதரிசியாயிருப்பான்.
உன் தீர்க்கதரிசியாயிருப்பான்.
நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான்.
ஆகையால்
எகிப்துக்கு விரோதமாக
நான் அவன் எகிப்துக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக
நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால்
என் சேனைகளும்
என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன்.
நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள்.
அவர்கள் பார்வோனோட பேசும்பொழுது
மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது.
இப்பொழுது இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு இன்னைக்கு நம்ம பதில் பார்க்க போறோம். கர்த்தர் மோசேயை பார்வோனை சந்திக்கும்படி அவனோடு பேசும்படி அனுப்ப ஆரம்பிச்சிட்டார். இப்படி அனுப்பும் பொழுது இந்த 7 அதிகாரத்தில் மட்டுமல்ல, 8 அதிகாரத்திலும் 9 அதிகாரத்திலும் 10 அதிகாரத்திலும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு காரியம் நம்ம திரும்ப திரும்ப பார்ப்போம். கர்த்தர் மீண்டும் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னு வந்துக்கிட்டே இருக்கும். அது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு அதிகாரத்திலும் அது வந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது வந்து ஒரு சரியாக நம்ம யோசிக்கிறேன்னா இது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இப்போ நம்ம வாசித்த இந்த 7 வசனங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆண்டவர் என்ன சொல்கிறதுனா ஒரு டபுள் கேம் ஆடுற மாதிரி தெரியும். இந்த பக்கமும் செஞ்சு அந்த பக்கம் செய்கிற மாதிரி தெரியும். டபுள் சைடில் அவர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ படித்தது நீங்கள் எவ்வளோ கவனிச்சிங்கன்னு தெரியல. நான் திருப்பி அதில் அதை மட்டும் உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். 2 வசனத்தில் நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவரிடத்தில் பேச வேண்டும். ஃபஸ்ட்டு காரியம் சொல்கிறாரு, பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி ஆரோன் பார்வோன் இடத்துல பேசணும்னு சொல்லிட்டார். பேச சொல்றது கர்த்தர். 3 வசனம் சொல்லுது, நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி. அனுப்ப சொல்றது நான் தான், அனுப்ப மாட்டேன் அவன் இருதயத்தை கடினப்படுத்துறதும் நான் தான். டபுள் கேம் ஆவார். இந்த சைடு ஒன்று அடிக்கிறார், அந்த சைடு ஒன்று அடிக்கிறார் பாருங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சரியாக புரிஞ்சுக்கணும். அனுப்ப சொல்கிறது அவர் தான், முடியாதுன்னு சொல்ல வைக்கிறது அவர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்திலே நான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன், பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான்ங்கிறார். அப்போ எதுக்கு இவர் பேச சொல்கிறாரு? பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான்னு ரிசல்ட்டே சொல்லிட்டார். அப்போ எதுக்கு இவன்கிட்ட போய் செவி கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எதுக்கு போய் கேட்க சொல்கிறாரு இல்லையா? எதுக்கு அவன்கிட்ட போய் இஸ்ரவேல் புத்திரரை அனுப்புன்னு ஏன் சொல்ல சொல்கிறாரு? அப்போது அனுப்ப சொல்கிறதும் இவர் தான், அவன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவரும் இவர் தான், அவன் செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி அந்த ரிசல்ட்டை சொல்கிறதும் இவர் தான். ஏன் செவி கொடுக்க மாட்டான்? செவி கொடுக்காமல் போகிறதுக்கு காரணமே இவர் தான் இல்லையா? ஆரோனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பார்வன் இருக்கிறதுக்கு காரணமே இவர் தான், கர்த்தர் தான். 2 சைடு அடிக்குது. கொஞ்சம் நல்லா கவனிக்கு, இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தெல்லாம். அப்போது செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாய் நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்போது இந்த இடத்துல கர்த்தர் இந்த இடத்துல அந்த ரீசன் சொல்கிறார். இப்போ இதுக்கு பிறகு வருகிற அதிகாரங்களில் எல்லாம் இதே சம்பவங்கள் நீடிக்கும். ஒவ்வொரு வாதைகளை கர்த்தர் அனுப்பும் பொழுதும் அப்பொழுது பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துவார். வாதை அனுப்புவார், அவன் வந்து சரி போகலான்னு சொல்லுவான், கொஞ்சம் உடனே அதை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ரிலாக்ஸ் பண்ண உடனே மறுபடியும் கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவார். மறுபடியும் கர்த்தர் ஒரு பெரிய வாதை கர்த்தர் அனுப்புவார். இதே தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த 10 வாதைகளுக்கு பின்னாலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 2 பக்கமும் அடிச்சுக்கிட்டே வருவார். எதுக்காக ஆண்டவர் இப்படி நடந்து கொள்ளுகிறார்? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஒரு அற்புதமான ஒரு இருதயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த சுபாவத்தை நீங்க வந்து சாதாரணமா பாத்தீங்கன்னா இதை நம்மளே வந்து விரும்ப மாட்டோம் இல்லையா. ஒருத்தர் வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுங்க, சாதாரணமா என்ன டபுள் கேம் ஆடுறியான்னுவான் இல்லையா. இங்கேயும் ஒன்று செஞ்சுட்டு அங்கேயும் ஒன்று செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள என்ன டபுள் கேம் ஆடுறியா அப்படின்னு நம்மளே கேட்போம் இல்லையா. சொல்லுவோம், பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆடுறான் பாரு அப்படின்னுவோம். இந்த காரியத்தை வந்து நம்மளே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை, அதே போல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதிலே ஒரு பெரிய நல்ல நோக்கம் இருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதை நீங்கள் வந்து மேலோட்டமாக நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பும், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு, பார்வோனோட இருதயத்தை ஏன் இவர் கடினப்படுத்தணும், பேசாமல் விட்டதை ஈஸியாக கிளம்பி வந்திருப்பாங்களே, எதுக்கு அவன் இருதயத்தை கடினப்படுத்தி திருப்பியும் பிரச்சனை பண்ணி எதுக்கு இந்த பிரச்சனையை அவர் வளர்த்துக்கிட்டே போகிறாரு அப்படின்னு கர்த்தரை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் உங்களுக்கு உருவாகிடும். இதை நீங்கள் சரியாக இதனுடைய காரியத்தை ஆழத்தை புரியலன்னா கர்த்தரை குறித்த ஒரு தவறான அபிப்பிராயம் நமக்கு வந்துடும். அதை தான் இப்போ நம்ம வந்து பிரேக் பண்ண போகிறோம். ஆண்டவரை குறித்த ஒரு தவறான அபிப்பிராயம் ஒருபோதும் நமக்கு வந்துடக்கூடாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது. அவர் எதை செய்தாலும் அதிலே அவருடைய அன்பை பார்க்க முடியும், அவர் எதை செய்தாலும் அதிலே அவருடைய ஒரு சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். எதுவுமே அவர் வந்து வீணாய் செய்கிறது கிடையாது, தவறாய் செய்கிறது கிடையாது, இடரலாக எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்வது கிடையாது, அவர் செய்கிறது எல்லாமே பர்ஃபெக்ட். சரி, இப்போ இதனுடைய காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரோனை போய் பேச சொல்கிறார், ஆரோன் போய் பார்வனிடத்தில் பேச வேண்டும், அப்பொழுது நான் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். இப்போ ஆண்டவருக்கு வந்து எகிப்து தேசத்தில் மிகுதியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் நோக்கம். இதில் இந்த ரெண்டு நோக்கம் இருக்குது. அதில் முதல் நோக்கம் என்னென்னா எகிப்திலே திரளான அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்க வேண்டும். இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நடப்பிக்க வேண்டும் என்றால் பார்வோனுடைய இருதயம் கடினப்படும் போது தான் ஆண்டவர் அதற்கு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி ஒரு பலத்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்வதற்கு அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டால் தான் இவர் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். அவன் அனுப்புங்கன்னு சொன்ன உடனே சரி போங்க அப்படின்ட்டா ஈஸியாக முடிஞ்சு போயிடும், அங்கே ஒன்றுமே இருக்காது, உப்பு சப்பு இல்லாமல் சாதாரணம் ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி செய்ய நினைக்கலை. ஏன் அப்படி செய்ய நினைக்கலை அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இதனுடைய பின்னணி ரொம்ப பயங்கரமானது. இந்த பின்னணி பார்த்திங்கன்னா எகிப்தினுடைய சூழ்நிலைகள் ஒரு விதமாக இருக்குது. அதாவது இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை நீங்கள் வந்து என்றைக்குமே ஒரு சிங்கிள் ட்ராக்ல பார்க்க முடியாது. அவருடைய இருதயம் வந்து உண்மையாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயம் ரொம்ப நல்ல இருதயம். நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து அவரை பற்றி புரிஞ்சு கொள்ளும்போது பல நேரத்தில் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். என்னென்னா அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஈசாக்கை தெரிந்து கொண்டார், யாக்கோபை தெரிந்து கொண்டார், அவன் சந்ததியை தெரிந்து கொண்டார், அந்த ஜனங்களை அவர் நேசிக்கிறார், அந்த ஜனங்களுக்காக அவர் காரியத்தை செய்கிறார், அந்த ஜனங்களை மண்ணாவினால் போஷித்தார், அந்த ஜனங்களுக்கு விரோதமாக வந்தவங்க எல்லாத்தையும் கர்த்தர் அழித்தார். இப்படி அந்த ஜனங்களை மட்டும் ஸ்பெஷலாக பார்த்து மற்றவங்களை எல்லாத்தையும் மோசமாக ட்ரீட் பண்ணார். இப்படி தான் நிறைய பேருக்கு தோணும். அந்த ஜனங்களுக்காக எல்லாம் செய்கிறாரு, ஆனால் அந்த ஜனங்களுக்கு எதிராக வரவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் அடித்து க்ளோஸ் பண்ணார். அப்போது ஏன் தான் படைத்த மற்ற மனுஷர்களை கர்த்தர் இப்படி அழிக்கணும், ஏன் இந்த ஒரு சந்ததியை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அப்போ கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இருக்குதா, ஒரு கூட்டத்தை ஒரு சந்ததியை மட்டும் ஏன் நேசிக்கிறாரு, ஏன் இன்னொரு சந்ததியை நேசிக்கலை, இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரை குறித்து தவறான எண்ணங்கள் உருவாகும். ஆனால் உண்மையில் நம் ஆண்டவரை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் அவர் உள்ளவரே கிடையாது. தான் படைத்த ஒவ்வொரு மனுஷரையும் அவர் நேசிக்கிறார். நல்லா கவனிக்கணும், தான் படைத்த எல்லாரையுமே அவர் நேசிக்கிறார். சரியாக சொல்லப்போனால் இஸ்ரவேல் புத்திரரை அவர் எவ்வளவாய் நேசித்தாரோ அதே அளவுக்கு எகிப்தியர்களையும் கர்த்தர் நேசிக்க தான் செய்கிறார். இதுதான் உண்மை. ஏன்னா அவர்களும் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள். இதில் நம்ம வந்து இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஆண்டவருடைய உண்மையான அன்பை நீங்கள் அங்கே தான் அறிய முடியும். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு தேவனாகவும் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கொடூரமான ஒரு ஆண்டவராகவும் அவர் ஒருபோதும் கிடையவே கிடையாது. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், ஒவ்வொருவர் மேலும் நேசிக்கிறார். ஏன்னா ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் கர்த்தர் கவனிக்கிறார். அவர் வெளி தோற்றத்தின்படி அல்ல, ஆத்மாவை குறித்து கரிசனை உள்ள தேவன். இப்போ இந்த எகிப்து ஜனங்களை பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ஏன் ஆபிரகாமே நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை அறியாத ஒரு பின்னணியிலிருந்துதான் வந்தவன். அவனை அழைத்து அவனுக்கு கர்த்தர் காரியங்களை தெளிவுபடுத்தி அவனுக்கு தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்தி நடத்த ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த நாட்களிலே உலகத்தில் இருந்த மற்ற ஜனங்கள், குறிப்பாக சொல்லப்படும் எகிப்தியர்கள் பார்த்தீங்கன்னா, மிக பெரிய அளவுக்கு கர்த்தரை அறியாமல் வெகு தூரத்தில் இருந்தவங்க. இவங்களுடைய காரியம் மிகப்பெரிய அளவுக்கு விக்கிரக ஆராதனை இவங்களுக்குள்ள இருந்துச்சு. பொன் கன்றுக்குட்டி வணக்கம் என்பது அவர்களுக்குள் இருந்து கொண்டிருந்தது. அது மிகப்பெரிய ஒரு தாக்கம், அந்த கன்றுக்குட்டி வணக்கம். அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம். அந்த எகிப்திய தாக்கம் இன்னைக்கும் நம்ம நாட்டில் இருக்குது. இன்னைக்கும் மாட்டை வெட்டினாக்க கொள்றாங்கிறான்ல, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் இந்த காரியம் இருக்குதுல்ல. அப்போ பசுமாடு அதை வந்து ஒரு கடவுளாக பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நிலைமை, அன்றைக்கு எகிப்தின் தாக்கம் இந்தியாவில் இன்னைக்கு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அதோடைய தாக்கம், அந்த விக்கிரக ஆராதனையின் தாக்கம். ஒவ்வொரு கோயில்களிலும் முன்னால நந்தி வைக்கிறாங்க இல்லையா, கோமாதா அப்படின்னு வணங்குறாங்க, நந்தி என்று ஒன்றை முன்னால வைக்கிறாங்க. அப்போ அந்த பசுமாடு வணக்கம், மாடுகளின் வணக்கம் என்பது, இது எகிப்தில் எங்கேயோ ஸ்டார்ட் ஆனது மட்டுமல்ல, அந்த தாக்கம் இன்றளவும் இருக்கிறது. நம்ம தேசத்திலே அதனுடைய தாக்கம் இப்பவும் இருக்கிறது. அப்போ அது எவ்வளவு தூரம் அது ஜனங்களுக்குள் ஊடுருவி இருக்கிறதுன்னு யோசிச்சு பார்க்கணும். அந்த மாடு வணக்கம், கன்றுக்குட்டி வணக்கம், இது வந்து எவ்வளவு தூரம் ஜனங்களுக்குள் ஊடுருவி இருக்கிறது. ரெண்டாவது, எகிப்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு காரியம், எகிப்தின் பார்வோன் அவங்களுடைய ஃபோட்டோஸ் மாதிரி சில ஆர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் தெரியும். எல்லா காரியத்திலையுமே அவருடைய சிங் தலையில் கிரீடத்தில் தான் பார்த்தீங்கன்னா சர்பம் இருக்கும். அவங்களுடைய எல்லா காரியத்திலும் அந்த சர்ப வணக்கம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அவங்களுடைய இந்த பார்வனுடைய காரியங்கள் எந்த இடத்துல நீங்கள் சிம்பிள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த சர்பம் என்கிறது அதிகமாக இருக்கும். அந்த தாக்கமும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் இன்றளவும் இது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. அப்போ தெய்வங்களாய் வணங்கப்படுகிற ஒவ்வொன்றுக்கு பின்னாலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வணக்கம் எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்திய தேசத்திலும் இது எல்லா இடத்துலையுமே இருக்கும், இந்த சர்பமும் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்போ இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, அன்றைக்கு இருந்த அந்த எகிப்தின் தாக்கம், அவங்களுக்குள் இருந்த விக்கிரக ஆராதனை வணக்கம், அந்த வணக்கத்தின் தாக்கம் இன்றளவுக்கு இருக்கு. அப்போ இன்னைக்கு அளவுக்கு அதோட இம்பேக்ட் இருக்குதுன்னா, அன்றைக்கு அது எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதற்கு அடையாளமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதனுடைய தாக்கத்தை கர்த்தர் வந்து காட்டுறதுக்கு பின்னால் சில வசனத்தை வாச உங்களுக்கு தெரியும். 8 தொடர்ந்து படிப்போம்.
கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று, பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து, அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்ப சர்வமாகும் என்றார்.
போதும், அது சர்வமாகும் என்றார். இப்போ நீங்க போய் இந்த பார்வோன் கிட்ட பேசும் பொழுது அவன் உங்ககிட்ட வந்து திடீர்னு கேட்கிறான், உங்கள் தேவன் பெரியவரா, எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போக விடு, எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லி இவ்வளவு பேசுறீங்களே, உங்கள் தேவன் யார்? அவன் ஏற்கனவே உங்கள் தேவன் யார் எனக்கு தெரியாது பேசியிருக்கிறான். இது நம்ம முதலே பார்த்தோம், நான் கர்த்தரை அறியேன் அப்படிலாம் சொல்லுவான். அப்போ கர்த்தர் யார், நான் அவரை அறியனவன், ஏற்கனவே மோசிட்டெல்லாம் பேசியிருக்கிறவன், இப்பொழுது திருப்பி போய் பேசும் பொழுது உங்கள் பட்சத்தில் உங்கள் தேவனை நிரூபிக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்கள், ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் சொன்னால் என்ன செய்யணும், முதல்ல உன் கையில் இருக்கிற கோலை நீ கீழே போடணும், அது சர்பமாகும். இதுதான் அடையாளங்கிறது. ஏன், வேறு அடையாளமே இல்லையா? உங்கள் பட்சத்தில் ஒரு அடையாளங்களை காட்டுங்கள்னு பார்வோன் கேட்டால், காட்ட வேண்டிய அடையாளம் வந்து கோலை போட்டு சர்பத்தை உண்டாக்கணும். யோசிச்சு பாருங்க, இதையே கர்த்தர் வந்து சர்பத்தை ஒரு அடையாளமாக கொண்டு வர சொல்கிறாரு. இதையும் யோசிக்கணும், ஏன் கர்த்தர் இப்படிலாம் சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, அவர்களுக்கு ஒரு பக்கம் கன்றுக்குட்டி வணக்கன்றது போலவே இந்த சர்ப வணக்கம் என்பதும் அவங்களுக்கு வந்து மிக முக்கியம். அவங்களுடைய ஆட்சியிலே, அவங்களுடைய சிங்காசனத்திலிருந்து, அவங்களுடைய கிரீடத்திலிருந்து எல்லாத்துலேயும் அந்த சர்பம் இருக்கும். அப்ப அந்த சர்வத்திற்கு வந்து அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவைகளால் அவர்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த சர்வத்தையே நீ வந்து எனக்கும் அடையாளமா நீ காட்டுகிறார். நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு சர்வத்தை தான் கர்த்தர் உண்டாக்க வைக்கிறார், கோலை போட்டு அது சர்வமாக்குங்கிறார். ஏன் இதை வேற எதுவும் சொல்லாம கர்த்தர் இதை சர்வத்தில் கொண்டு போய் கொண்டு வந்து நிக்க வைக்கிறார்? காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜனங்களுக்கு தான் யார் என்பதை அவர் புலப்படுத்த வேண்டும். நான் இதை முடிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அந்த ஜனங்களுக்கு இவர் தான் தெய்வம் என்பதை கர்த்தர் வந்து விளங்கப்படணும். ஆண்டவர் வந்து ஒரு பக்கம் நீதியுள்ள நியாயாதிபதி, அடுத்த பக்கத்திலே அவர் மிகவும் கரிசனை உள்ள தேவன். எந்த ஜாதி ஜனமாக இருந்தாலும் அவர்களை மீட்டு கொள்ள, அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த, அவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தி அவர்களுக்கும் தான் தேவனாயிருந்து அந்த ஆத்மாவையும் பரலோகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற கரிசனை ஆண்டவருக்கு எல்லா ஆத்மாக்களின் மேலும் உண்டு. அவர் ஒதுக்குகிற சந்ததி என்று எதுவுமே கிடையாது. புரியல, அவர் ஒதுக்குகிற சந்ததி, அவர் வெறுக்கிற சந்ததி என்று எதுவுமே கிடையாது. ஆண்டவர் வந்து சில சந்ததிகளுடைய பாவத்தை வந்து ஆண்டவர் சொல்லுவார், சரியில்லை அவனுடைய காரியத்தை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு வரும். ஏன்னா பின்னால் அப்படி இருக்கும். ஆனால் அந்த சந்ததிக்குள்ளிருந்தும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கர்த்தரை தேடினான்னா அவனை நேசிக்க தான் செய்வார். இப்ப பார்த்தீங்கன்னா, மோவாபியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு உட்படலாகாதுன்னு வார், அவர்கள் சபிக்கப்பட்ட சந்ததி மோவாபியர்கள். ஏன்னா மோவாப் அம்மோன் புத்திரர் வேறு யாருன்னு கேட்டிங்கன்னா, லோத்தினுடைய மகள்களுக்கு பிறந்தவ தான் மோவாப் அம்மோன் சந்ததி. அப்போ அவங்க அருவறுப்பான சந்ததி. மோவாபியர்கள் ஒருபோதும் தேவனுடைய ஆலயத்திற்கு உட்படலாகாது அப்படின்னு அடித்து சொல்லுவார். அதே ஆண்டவர் ரூத் என்கிற மோவாபிய பெண்ணை உள்ளே சேர்த்துக்குவார். அந்த சந்ததியிலே ஆண்டவர் தாவீதை கொள்ள கொண்டு, அந்த சந்ததிக்குள்ளே தான் ஈசாய் தாவீதெல்லாம் உள்ள வந்து அந்த சந்ததியை தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார். வேசித்தனத்தை கர்த்தர் அருவறுக்கிறார். ஆனால் எரிகோவில் இருந்த ஒரு வேசியை தான் கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அவளை உள்ள கொண்டு வருகிறார், லாகாப்பு உள்ள கொண்டு வர்றார். ஆண்டவர் வந்து அவனுடைய பாவத்தை வெறுத்தாலும், ஒரு நபர் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு பாவ சந்ததியிலே வந்தாலும், பாவ பின்னணி அவங்களுக்கு இருந்தாலும் சரி, அவங்களுக்கே பர்சனலாக பாவ வாழ்க்கையில் அவங்க இருந்தாலும் சரி, அந்த நபர் ஆண்டவருக்கு நேராக இருதயத்தை திருப்பினால் அந்த நபரை கர்த்தர் நேசிக்கத்தான் செய்கிறார், அந்த நபரை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள தான் செய்கிறார். உன் சந்ததி மோசமான சந்ததி, அதனால் என் பக்கத்தில் வராதுன்னு கர்த்தர் சொல்கிறதே கிடையாது. மோவாபியன் மோவாபியனாகவே வந்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் அந்த மோவாபியன் ஆண்டவருக்கு நேராக இருதயத்தை திருப்பினால் அவனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். அதுதான் ஆண்டவருடைய காரியம். அப்படிதான் நம்மளும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதில் வந்து இப்போ என்னுடைய காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்தில் ஆண்டவருடைய நோக்கத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க முடியும். நான் மூணாவது வசனத்தை திருப்பி நான் வாசிக்கிற பாருங்கள். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என்னுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன்கிறார். ஃபஸ்ட்டு அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு அடையாளம் எங்கே ஆரம்பிக்குது? உங்கள் பட்சத்தில் ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொன்னால் கோலை கீழே போடுங்க, சர்பமாகும். இதுதான் ஸ்டார்டிங். இங்கே தான் அடையாளம் ஆரம்பிக்க போதும். இனி அடையாளங்களை, நிறைய அடையாளங்களை காட்டுவேன். ஆனால் முதல் அடையாளம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா கோலை போட்டு சர்பமாக ஆரம்பிக்கிறது தான், அங்கே தான் அடையாளம் ஆரம்பிக்குது. இப்போ இந்த முதல் அடையாளத்தை ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறார், சர்பத்திலிருந்து ஏன் ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்போம். இப்போ படிப்போம், பத்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள்.
கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள்.
ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும்
அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும்
தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன்
சாஸ்திரிகளையும்
சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள்.
அவர்கள்
ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது
அவைகள்
சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாமல் போனான்.
கவனிக்கணும். இப்போ என்ன நடக்குது பாருங்க, அவர்கள் நடுவிலே நான் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வேன்கிறார். அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வேன். இப்போ ஃபஸ்ட்டு போய் சாதாரணமாக பேசுகிறாங்க, அவன் இருதயத்தை கர்த்தரை கடினப்படுத்திட்டாரு. இப்போ ஆண்டவர் வந்து அவன் வந்து சொல்ல அடையாளங்களை செய்யுங்கன்னு கேட்பான். கேட்டால் நீங்கள் வந்து கோலை போட்டு சர்வமாக்குங்கன்ட்டார். இப்போ அதே போல் இவங்க போய் பேசுகிறாங்க, அவனும் உங்கள் தேவன் யாருன்னு கேட்டிருப்பான். அந்த ஃபுல் டைலாக் இங்கே இல்லை. கேட்ட உடனே ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லியிருப்பான். உடனே இவர்கள் கோலை போடுறாங்க, அது பெரிய சர்பமாக மாறுகிறது. மாறின உடனே பார்வோன் பார்க்குறான், உன்னால தான் இது முடியுமா, நான் கூப்பிடணும் மாட்கள் அப்படின்னா. வந்தாங்க அவங்களுடைய மந்திரவாதிகளும் சூனிக்காரங்க வந்தாங்க, ஆளாளுக்கு ஒரு ஒரு கோல் எடுத்துகிட்டு வந்தாங்க, எல்லாரும் கோலத்துக்கு போட்டாங்க. அத்தனையும் சர்பமாகி எல்லாம் ஒரே பாம்புகளாக நெளியுது. ஆனால் ஆரோன் போட்ட கோல் சர்பமாக மாறின அந்த கோல், அந்த சர்பம் மற்ற எல்லா சர்பங்களையும் விழுங்கி போட்டது. இங்கே தான் ஆண்டவருடைய மூவ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி இங்கே தன்னுடைய மந்திரவாதிகளையும் அவன் கவுண்டர் பண்ணுறதுக்கு கொண்டு வரான், சூனியக்காரன். இப்போ இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் போதே எகிப்து எவ்வளோ தூரம் மாந்திரீக சக்தியினால் அந்த தேசம் ஆட்கொள்ளப்பட்டிருந்தது என்பதற்கு நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். எகிப்தில் இருந்த மந்திரவாதிகள் சாதாரணம் கிடையாது, புரிதலா, சாதாரணமான மந்திரவாதிகள் கிடையாது. அவங்க வந்து கோலை போடுறாங்க, பப்ளிக்ல கோலை போடுறாங்க, பாம்பா மாறுது, புரிதலா, பப்ளிக்ல நடக்குது. எகிப்தின் மந்திரவாதிகள் அவ்வளவு தூரம் அவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. நிஜமா சொல்றேன், நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரவாதிகளின் சக்திகள் இன்னைக்கு எங்கேயோ கிடையாது, நம்முடைய தேசத்துல சொல்ற பவர்ஃபுல்லா இருக்குது. நான் கோத்தகிரி பக்கத்துல எல்லாம் சில ட்ரைபல் ஏரியாஸ்லாம் ஊழியம் செய்ய நான் போயிருக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மந்திரவாதம் செய்கிறதான நிறைய நபர்கள் இருப்பாங்க. சாதாரண சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க வந்து மந்திரம் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய இருப்பாங்க. ஒரு வீட்டிலே ஒரு என்ன சொல்றதுன்னா மானை அடித்து அவங்க சமைக்கிறாங்க அப்படின்னா இந்த மந்திரம் செய்கிறவங்க வருவாங்களாம். வந்து அவங்க சமைச்சு வெளியில் தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிடும், சமைச்சு அவங்க ஃபுல்லாக பாத்திரத்தில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். இதை அவங்க சொல்கிறதே நான் கேட்டது சொல்கிறேன். இவங்க என்ன செய்வாங்களா, இவங்க ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு நேராக வருவாங்களாம். நேராக வரும்பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் புத்தி பிளாக் ஆகிடும். நேராக வந்து பாத்திரத்தை நீட்டின உடனே அவங்க பாத்திரத்தில் சமைச்சு வச்சது எல்லாத்தையும் தூக்கி அவங்கள்ட்ட ஊற்றி கொடுத்துருவாங்களாம். இவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்கக்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு தான் அவங்களுக்கு புத்தி கிளியர் ஆகும். கிளியர் ஆன பிறகு அவங்க யோசிப்பாங்க, நம்ம சமைச்சமே பாத்திரம் போல சமைச்சமே பாத்திரம் காலியாக இருக்குதுன்னு அவங்க யோசிப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. இப்போ சமயத்து இப்போலாம் நடந்துருக்கிறது சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம் சொல்கிறேன். மந்திரவாதங்கள் என்பது அவ்வளவு தூரம் இருக்கிறது. அசுத்தாவிகளால் செய்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. எங்கள் வீட்டில் ஒன்று நான் சின்ன பையன் போது நடந்துச்சு, அதெல்லாம் கத்தர் அறியாத காலம், சின்ன வயசில் இருக்கும்போது. ஒரு தடவை தெருவிலே சில கிராமத்தாட்களை போல என்ன செஞ்சாங்க, தலையில் அரிசி மூட்டை, பெரிய பெரிய அரிசி மூட்டை, 25 கிலோ இல்லை, அந்த 100 கிலோ இருக்க பெரிய மூட்டை சுமந்து கொண்டு ஆண்களும் பெண்களும் விவசாயிகளுடைய தோட்டத்தில் ரொம்ப சாதாரண ஆட்கள் தலையில் தூக்கி வச்சு, இது நான் சொல்கிறது எப்படின்னா எப்படியும் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி கதை நான் சொல்கிறது, நான் ரொம்ப சின்ன பையன் இருக்கும்போது. அப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை தூக்கிட்டு வராங்க, வந்து அரிசின்னு ரோட்டில், அப்போல்லாம் அரிசின்னு இப்போ மாதிரி சூப்பர் மார்க்கெட்டும் கிடையாது, இப்போ மாதிரி எதுவும் கிடையாது, டோர் டெலிவரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அரிசி வாங்குறதுன்னா கோடம்பாக்கத்துக்கு போய் நாங்கள் வாங்கிட்டு வருவோம், அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்போ அரிசி வந்து தெருவில் கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க, அரிசி அரிசின்னு கத்தி விற்கிறாங்க. அப்போது எங்கள் வீட்லேயும் சரி வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டாச்சு. கூப்பிட்டு விலை விசாரித்து பார்க்கும்போது மார்க்கெட்டில் விற்கிறத ரேட்டை விட குறைவாக தான் இருக்குது, நல்ல தரமான அரிசியாக தான் இருக்குது, மார்க்கெட்டில் விற்கிற ரேட்டை விட குறைவாக தான் இருக்குது. அப்போ நான் சின்ன பையன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டில் முன்னால் ஹாலில் வந்து நீங்கள் மொத்தம் எடுத்துங்கன்றாங்க. அப்போ எங்கள் வீட்டில் சரி ஒரு மூட்டையை வாங்கிடலான்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு நாங்களே அளந்து கொடுக்குறோம், ஒரு படிக்கு அப்போலாம் படி தானே, படிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு ரேட் பேசி சொல்கிறாங்க. பேசிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த மூட்டை அரிசி அப்படியே வீட்டில் ஹாலில் வந்து அப்படியே கவுத்து கொட்டுறாங்க, அப்படியே மலை மாதிரி கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு உங்கள் வீட்டிலேருந்து ஒரு படி கொடுங்க, அப்போ எல்லார் வீட்லேயும் படி வச்சுருப்போம் இல்லை, அப்போ அந்த படி எடுத்துட்டு வாங்க அதுலேயே அளந்து போடுறோம்னு சொல்லிட்டு அளந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு அந்த காலி கோணிச்சாக்க திருப்பி பிடிச்சி வச்சு கொட்டின அரிசியை வந்து கண்ணு முன்னாலே அழகிறாங்க. வீட்டு எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்த படியே வச்சு அழகிறாங்க. அளந்து 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 போட்டோன்னே அதில் எத்தனை படின்றது வந்து தெரியுது. மறுபடியும் அந்த மூட்டை ஃபுல்லாக நிறச்சாச்சு, நிறச்சி கட்டி நம்ம கண்ணு முன்னாலேயே கொட்டி நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம வீட்டு படி வச்சு அளந்து அதை மறுபடியும் கட்டி இத்தனை படி அரிசி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குரிய ரேட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு பார்த்தா ஃபுல் அரிசி மூட்டையாக வச்சு அதை கட்டி இருந்தது அந்த மூட்டை. அவங்க போய் கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பார்த்தா பாதி மூட்டை ஆகி போச்சு. கட்டினது கட்டினபடி தான் இருக்குது, பாதி மூட்டை தான் இருக்குது. பாதி மூட்டை எடுத்துட்டு திரும்பி கட்டின எப்படி இருக்கும், பாதி குறைஞ்சி போச்சு, பாதி தான் இருந்துச்சாங்க. எங்கள் வீட்டில் நடந்துச்சு அது. அப்போ கண்ணு முன்னால இப்படி வந்து கொட்டி அளந்து கொடுத்து நம்ம வீட்டு படியை வாங்கி அளந்து ஃபுல் டைட்டாக கட்டி கொடுத்துட்டு அவங்க போன கொஞ்ச நேரத்தில் பாதி மூட்டை ஆயிடுச்சு, காணோம் பாதி காணாத போயிடுச்சு. அப்போ கொண்டது பாதி தான் இருந்திருக்கும், நம்ம கண்ணுக்கு அது ஃபுல் மூட்டை மாதிரி தெரியுது. இன்றைக்கும் சொல்கிற இது போல மந்திரவாத காரியங்கள் நிறையா இருக்குது, நிறையா இருக்கு. ஒன்று ஒன்று மாத்துறதெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் டிவியில் ஹிஸ்ட்ரி சேனல் நினைக்கிறேன், ஒரு சேனல் ஒன்று வரும், ஒருத்தர் டைனமான ஒருத்தர் வருவான், யாராவது பார்த்தவன்னா பார்த்துருப்பீங்க, டைனமான ஒருத்தர் வருவான், ஸ்தம்பிச்சிருவான், பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிச்சிருவான். அவன் வருவான், ஒரு மளிகை கடை டிவியில் அப்படி லைவ் எடுப்பாங்க, ஒரு மளிகை கடையாக இருக்கும். மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் அவன் இந்தியாவில் கூட வந்து செய்கிறான், பப்ளிக்கில் தான் செய்வான், வந்து ஸ்டேஜ் போட்டெலாம் கிடையாது, ரோட்டில் வந்து சாதாரணமாக செய்வான். ஒரு மளிகை கடையில் இருக்கும், அந்த மளிகை கடையில் வந்து இந்த பெரிய பெரிய பாண்டு மாதிரி அதில் வந்து மளிகை சாமான் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்தில் பார்க்கும்போது மிளகு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, அதை எடுத்து கொடுங்க அப்படின்வான். அந்த மிளகை எடுத்து கொடுப்பாங்க, ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லாக மிளகு இருக்கும், அந்த மிளகு எடுத்து அப்படியே பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டுவான். கொஞ்ச நேரம் அந்த மிளகை ஆட்டிகிட்டே இருக்கும்போது அந்த மிளகெல்லாம் அப்படியே ஈயாக மாறும், அவன் அப்படியே கேமரா க்ளோஸாக காட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மிளகு அப்படி ஆட்ட ஆட்ட அதெல்லாம் அப்படியே ஈயாக மாறி கண்ணு முன்னால் அந்த ஈ அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும். அந்த மிளகெல்லாம் ஈயாக மாறி பறந்து போயிட்டே இருக்கும், அப்படியே பறக்கும், ஈயாக பறக்கும், லைவாக எடுத்து காட்டுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, மந்திரவாத கிரியைகள் இன்றைக்கும் இப்போ அதில் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக டிவியில் நான் பார்த்து சொல்கிறேன், நான் லைவாக செஞ்சு காட்டுவாங்க. இப்படிப்பட்ட மந்திர சக்திகள் இன்றைக்கும் இருக்கிறது, பார்வோனின் காலத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்குது, ஒரு கோலப்பட்ட சர்பமாக மாத்திர அளவுக்கு அவங்களாலும் செய்ய முடிஞ்சுது. அப்போ இதை பார்க்குற இப்போ இந்த காரியத்தை செய்து இந்த மந்திரவாதிகள் இப்படியெல்லாம் செஞ்சு பார்வோனை தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டுருக்கிறாங்க. இந்த மந்திரவாதிகள் இப்படிப்பட்ட மந்திர வித்தைகளை செய்து பார்வோனை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டு பார்வோனும் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டு அவங்க சொல்படி கேட்டு தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய தேசத்திலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள், சூரியம் பண்ணுகிறவர்கள், இவங்க என்ன செய்கிறாங்க, யாகம் பண்ணுகிறவர்கள், இவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆளுகிறவர்களை வைத்து கொண்டு இவர்களுடைய சொற்படி அவர்களை ஆள வைக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த பார்வோனின் சாம்ராஜ்யத்திற்கும் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தேசத்தின் காரியத்திற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது உண்மையிலே தியானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இது. அப்போ அதே காரியம் தான் இன்றைக்கி நடக்குது, அதே விக்கிரகங்கள், அதே சர்பம், அதே மாடு, அதே காரியங்கள் எல்லாம் நடக்குது. அப்போது இந்த மந்திரவாதிகளுடைய மாந்திரிகத்தின் மூலமாக, இந்த மாய வித்தையின் மூலமாக இவன் பார்வோனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறத ஆண்டவர் உடைக்க நினைக்கிறார். அதனால தான் அவன் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தி ஆரோனை கோலை போட வைத்து அதை பாம்பாக அடையாளம் காட்டினதுக்கு காரணம் என்னென்னா, அவனும் அதே போல் மந்திரவாதிகளை கொண்டு வந்து அவங்கவுங்களுடைய கோலை போட்டு பாம்பாக மாற வைப்பான்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஃபஸ்ட்டு இவனை கோலை போட்டு பாம்பாக மாற வைக்க வைக்கிறார். இவன் என்ன செய்கிறான், அதுக்கு அவன் கரெக்டாக ஈக்குவலாக கவுண்டர் பண்ணுவான். அப்போது இவர் போட்ட, இவன் ஆரோன் போட்டது பாம்பாக மாறுறது எதுக்காக, ஏன் பாம்பு லெவலுக்கு ஆண்டவர் போகிறாருன்னா, இதை போட்டோன்னா இதுக்கு கவுண்டர் பண்ண வருவான். அங்கே தான் அவனை விட அந்த அசுத்தாவிகளை விட தான் ஒருவரே தெய்வம், அது தெய்வம் அல்ல என்பதை நிரூபிக்க கர்த்தர் நினைக்கிறார். அதனால தான் இந்த ஆரோன் மூலமாக இந்த அற்புதம் நடக்கிறது. எதுக்காக இந்த சர்பமாய் மாறினது எதற்காகனா, அந்த சர்பத்தை இந்த சர்பம் விழுங்கும். அவருடைய மாந்திரிக சக்திகளை கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதை கர்த்தர் வெளியரங்கமாய் காட்டுகிறதற்காக தான் இந்த காரியத்தை செஞ்சார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேசத்திலும் ஆளுகிறவர்களை எத்தனை விதமான மந்திரவாதிகளும் குறி சொல்லுகிறவர்களும் சூனியக்காரர்களும் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து என்னதான் அவர்களை அவங்க நடத்தினாலும் அது நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அதை விட நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். அதை ஆண்டவர் அன்னைக்கும் நிரூபிக்க விரும்பினார், இன்றைக்கும் கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். இதுதான் ஃபேக்ட், இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய சத்தியம். அன்றைக்கு பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினதற்கு காரணம் என்ன, தான் ஒருவரே தெய்வம் என்பதை அந்த மந்திரவாதிகள் எல்லாம் போலியானவர்கள், அவைகளாம் விழுந்து போன தூதர்கள் என்றும், தான் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதையும் நிரூபிக்கிறதற்காக தான் அவன் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினாரே தவிர, ஆண்டவர் ஒன்று டபுள் கேம் ஆடலை. புரியுதுங்களா, ஆண்டவர் ஒன்று ரெண்டு வேலை பண்ண. எதுக்காக அந்த இடத்துல தான் ஒருவரே தெய்வம் என்பதை அந்த பார்வோனுக்கு புலப்படுத்தணும், அவன் கண்ணுக்கு முன்னால் புலப்படுத்தணும். ஏன்னா அவன் எல்லாம் இப்போ மந்திரவாதிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே மயங்கி இருக்கிறாங்க. பார்வோன் அந்த மந்திரவாதியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு சத்தியத்தை ஆண்டவர் தெரியப்படுத்தணும், தான் ஒருவரே தெய்வம் என்பதை அவனுக்கு காட்டணும், அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவனும் மனம் திரும்பி ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தான் தெய்வம் என்பதை அவனுக்கு காட்டுவதற்காக அவன் இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவர் அற்புதங்களை அந்த இடத்துல நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஒன்று மட்டும் நல்லா தெரியணும், எந்த ஜாதி ஜனமானாலும் ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார். அவர்களுக்கு தான் தெய்வம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் எப்பொழுதுமே ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய சுபாவம். அதனால தான் ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி மிகுதியான அற்புதங்களை நடப்பிப்பேன் அப்படின்னு 3வது வசனத்தில் சொல்கிறார். 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி
மகா தண்டனையினால்
என் சேனைகளும்
என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள்
என்றார். இப்ப 2வது ஒரு நோக்கம் இருக்கிறது. 4வது வசனத்தில் பார்க்கும் போது பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஏன், இவர் தான் இருதயத்தை கடினப்படுத்துறார், அதனால செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். 2வது ஆண்டவருடைய நோக்கம், அவன் இருதயத்தை கடினப்படுத்துவதற்கான அடுத்த நோக்கம் என்னென்னா, இந்த ஜனங்களை அவர்கள் கொடூரமாய் நடத்தி இருக்கிறாங்க. 400 வருஷம் அடிமைத்தனம் பண்ணி, 400 வருஷம் அவர்களை சிறுமைப்படுத்தி, அவர்களை மகா மோசமான விதத்தில் அவர்களை நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறதும் ஆண்டவருடைய காரியம். ஏன்னா ஆண்டவர் என்னைக்குமே நீதியுள்ள நியாயாதிபதி, தவறு செய்கிறவர்களை தண்டிக்க அவர் தவறுவது கிடையாது. இது ஒரு காரியம். அப்போ இவன் வந்து கேட்ட உடனே ஸ்மூத்தா சரி கிளம்புங்க அப்படின்னு இருந்தானா, தண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காரு, வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. அப்போ அவனை தண்டிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல, அதுக்கு தான் என்ன செய்யற, ஆண்டவர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி இந்த பத்து வாதைகளின் மூலமாக அவருக்கு கர்த்தர் தண்டனையும் கர்த்தர் அவங்களுக்கு நிறைவேற்றுகிறார். இவங்களை சிறுமைப்படுத்துவதற்கு சிறுமைப்படுத்தினதற்கு அதற்குரிய தண்டனையும் கர்த்தர் அங்கே கொண்டு வரார். ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். சரிதான், ஒப்பு கொடுப்பார். ஆனால் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை கர்த்தர் ஒரு மட்டாய் தண்டிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார். ஆனால் சத்துருக்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கறத விட கடினமாய் அவங்களை நடத்திட்டாங்கன்னா அதுக்குரிய தண்டனை அவர் கொடுக்காமல் விடவும் மாட்டார். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அப்படி வரும். ஆண்டவர் கொண்டு போய் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் வந்து இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தேன்னு வரும். 40 வருஷம் அவர்கள் கையிலே அவர்கள் சிறுமைப்பட்டார்கள்லாம் வரும். நியாயாதிபதிகள் 5:6 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வரும். ஆனால் அதே மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கொடுமையாய் நடத்தி மலைகளிலும் கபிகளிலும் ஒளிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவங்களை கொடூரமாய் நடத்துறதை பார்க்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்காமல் கர்த்தர் இருக்கவும் இல்லை. அப்போது ஆண்டவர் வந்து நீதி உள்ளவர். இவங்க தப்பு செஞ்சால் அதுக்கு தண்டிக்க அவங்கள ஒப்பு கொடுக்குறார். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அது அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு இஷ்டம் போல் அவங்களை நடத்துகிறதையும் கர்த்தரால் பொறுத்துட்டு இருக்கவே முடியாது. அப்போ இதிலிருந்து நம்ம பார்க்கணும், ரெண்டாவது நோக்கம் அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இஸ்ரவேல் எகிப்தியர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பையும் தண்டனையும் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த இடத்தில் பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதிலிருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நேசிக்கிறார். அவர்களை அவர் பார்வோன்கிட்ட ஒப்பு கொடுத்திருந்தாலும் அவர்களை விடுவித்து அவர்களை நல்ல நிலைமையில் கொண்டு வந்து அவர்களை கானானுக்கு கொண்டு போகிறது அவருக்கு ஒரு பக்கம் நோக்கம். இன்னொரு பக்கம் அவர்களை இதுவரைக்கும் அடிமைத்தனம் பண்ணினதான அந்த எகிப்தியர்களுக்கும் தான் யார் என்பதை காட்ட வேண்டும் என்பதும் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. இதனால தான் ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை தொடர்ந்து திரும்ப 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 அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வருகிறதை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் அற்புதத்தை நம்ம பார்த்தோம், அடுத்த அற்புதத்துக்கு நம்ம போவோம். 13 வாசிக்கலாம்.
கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு அவனை நோக்கி வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும் சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமல் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது இரத்தமாக மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் அரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று
கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். அடுத்தது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நதியின் தண்ணீரை இரத்தமாக ஆண்டவர் மாற்றுகிறார். இது இரண்டாவது ஒரு காரியம். எகிப்தில் இருக்கிற நீர்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இரத்தமாக மாற்றுறார். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான், நதி தண்ணீர். நாளைக்கு காலையில் நீ எழுந்து நதியோரத்துக்கு போ, அங்கே பார்வோன் நதியின் இடத்து நதிக்கிட்ட குளிக்கிறதுக்கு வருவான். காலமே நீ அவனை போய் சந்தித்து நீ பேச வேண்டும்ங்கிற. என்ன பேச வேண்டும்? என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும், இல்லாவிட்டால் இந்த கோலினால் நான் நதியின் தண்ணீரை அடிக்க அது இரத்தமாக மாறும். அதில் இருக்கிற மீன்களும் செத்து நாரி போகும், எகிப்தே நாரி போகும்ன்றார். இப்ப தண்ணீரை ஆண்டவர் இரத்தமாக மாற்றுகிறார். இது வந்து நதியில மட்டும் முடியல, தொடர்ந்து படிப்போம். இந்த ரெண்டு வசனத்தை படிப்போம், 19-ல் இருந்து.
மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும்
மரபாத்திரங்களிலும்
கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாயிருந்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது.
அவர்களுக்கு செவி கொடாமல் போனான்.
பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று.
போதும். இப்ப அடுத்தது ஆண்டவர் செய்யறாரு, நதியின் தண்ணீரை அடித்தால் இரத்தமாகும். இது நதியில மட்டும் கிடையாது, எகிப்தில் இருக்கிற எல்லா நீர்நிலைகளும் அப்படி ஆகும்னாரு. வீட்டில் இருக்கிற மரப்பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாலும், வீட்டில் இருக்கிற கற்பாத்திரத்தில் தண்ணி, வீட்டில் பிடிச்சி வச்சுருக்கிற தண்ணி கூட அங்கே நதி அடிக்கும் போது இங்கே இதுவும் ரத்தமாக மாறிடும். எகிப்தில் எங்கே போனாலும் எந்த இடத்துல தண்ணி ஸ்டாக் பண்ணியிருந்தாலும் எல்லாமே ரத்தமாக மாறிடும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எகிப்து எங்கும் எல்லா இடத்தையும் ரத்தமாக்குறார். இது எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் ஒரு காரியம் இருக்கிறது. இந்த எகிப்தியர்கள் கொடுமையானவர்களாக ஆட்சி செய்திருக்கிறாங்க. ரத்தம் சிந்துதல் அவங்களுடைய ராஜ்யத்தில் ஏராளமாக இருந்திருக்கிறது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தா, எந்த ஒரு சாம்ராஜ்யமும் தன்னுடைய அரசாட்சியை நிலைநாட்டுவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு ரத்தம் சிந்துகிறது தவிர்க்க முடியாத ஒரு காரியம் நடந்துட்டு தான் இருக்கும். எகிப்தியர்கள் அதை வந்து சொல்ல தேவையே கிடையாது. அவர்கள் பிள்ளைகளையே பலி கொடுக்கக்கூடியவர்களாக, அப்படிப்பட்ட அளவுக்கு அவர்கள் வந்து நரபலி வரைக்கும் அவங்க செலுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் மந்திர வித்தைக்கு இடம் கொடுக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மனுஷ ரத்தத்தையும் சிந்தி இந்த இரத்த பழிகள் தேசம் முழுவதும் நிறைஞ்சிருந்துச்சு. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இரத்த பழியினால் நிறைந்திருக்கிறதான் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இரத்தத்தையே நாம் குடிக்க கொடுக்கிறேன் என்ற லெவலில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நதியின் தண்ணீரை மட்டுமல்ல வீட்டில் பிடிச்சு வச்சிருந்த தண்ணீர் கூட கர்த்தர் ரத்தமாக மாறும்படிக்கு கர்த்தர் செய்கிறார். இது எல்லாமே அவர்கள் செய்த பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக, அவங்க வணங்கின சர்பம் ஒன்றும் இல்லைன்னு காட்டுறதுக்காக அதை விழுங்குபடி செய்தார். அவங்களுடைய இரத்த பழியை கர்த்தர் அவர்களுக்கு நேராகவே அடையாளம் காட்டுறாரு. நீங்க எவ்வளவு ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க, ரத்தம் சிந்தின தேசம், இரத்த பழிகளால் நிறைந்த தேசம், இரத்த கரை படிந்த ஒரு தேசம், அப்படிப்பட்ட தேசம்தான் உங்கள் தேசம் என்று சொல்லி அதை அடையாளம் காட்டுறதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு. ரெண்டாவது, எல்லாவற்றையும் கர்த்தர் நதி தண்ணீரிலிருந்து வீட்டுக்குள்ளே பிடிச்சு வச்ச தண்ணி வரைக்கும் கர்த்தர் ரத்தமாக மாத்துறார். இதில் என்ன ஆச்சரியம்னா, எகிப்தின் மந்திரவாதிகளும் வந்து அதே காரியத்தை செஞ்சு காமிச்சாங்களாம். அப்போது அவனுக்கும் ஈக்குவலாக கவுண்டர் பண்ணுறதுக்கு பார்வோன் தன்னுடைய ஆட்களை வச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு மந்திர சக்திகள் இருந்தது. அப்போது இந்த மந்திர சக்திகள் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா, இதற்கு வேறு ஒன்றும் காரியம் கிடையாது, இந்த தேசம் எவ்வளவுக்கு எவ்வளவு இரத்த பலிகளை செலுத்தக்கூடியதாக இருக்குமானால், இவ்வளவு பெரிய அளவுக்கு மந்திர சக்திகள் அந்த தேசத்திலே வலிமை பெற்றதாக இருக்கிறதுக்கு இல்லைனா வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், மந்திரவாதிகள் உண்மையாகவே வலிமையுள்ள ஒரு மந்திரவாதிகளாக இருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் இரத்த பலி செலுத்துகிறவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். இரத்த பலி செலுத்துகிறவர், இது இன்றைக்கும் இருக்கிற உண்மை. ஒரு வல்லமையான ஒரு மந்திரவாதியை ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் கண்டிப்பாக இரத்த பலியை செலுத்துகிறவனாகத்தான் இருப்பான். ஒரு தடவை ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ வந்துச்சு, தால் பேர் தெரியல, இப்போ இருக்கிறான் சென்னையில் இருக்கிறான். அவன் வந்து பெரிய ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு பக்கத்தில் மந்திரவாதி தான். அவனிடத்தில் வந்து கேள்விகளை கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து மறைமுகமாக சொல்கிறான், ரத்தமெல்லாம் சிந்த வேண்டிதான் இருக்கும், அப்படி தான் எங்ககிட்ட வல்லமை இருக்குன்றான். ஓப்பனாகவே ஒரு தடவை சொன்னான், டிவியில் வந்துச்சு ஒரு தடவை. இந்த ஆவிகளை கட்டுப்படுத்த வசப்படுத்த உண்மையாகவே மனுஷ ரத்தங்கள் சிந்தப்படுகிற நரபலிகள் கண்டிப்பாக அவசியம். எகிப்தில் இவ்வளோ மந்திரவாதிகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மனுஷ கொலைகள் நரபலிகள் நிறைய நடந்திருக்கும். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டிலே கூட பல இடங்களிலே பார்த்தீங்கன்னா மனநிலைமையில் பாதிக்கப்பட்டு பல இடத்துலே சேர்க்கப்பட்ட சில காணாமல் போய் அவர்கள் நரபலி கொடுக்கப்பட்டதான செய்திகள் வந்திருக்கிறது. இப்போ இல்லை, கொஞ்சம் நாளைக்கு கூட வந்துச்சு, அவளை கொண்டு போய் நரபலியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிற பிள்ளைகள் பல இடத்துல நரபலிகளாக பயன்படுத்தப்படுகிறதற்கு கொண்டு போகப்படுகிறார்கள். இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு தேசத்தில், இது நடக்குது. இந்த மந்திரவாதிகளுடைய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷ ரத்தம் சிந்தப்படுகிறதன் மூலமாகத்தான் அவைகள் நடக்கும். ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஆவிகள் என்றைக்குமே இரத்தத்தின் மூலமாகத்தான் இவைகள் கட்டுப்படுத்தப்படும். சொல்லப்போனால் மனுஷ இரத்தத்தின் மூலமாகத்தான் இந்த ஆவிகள் கட்டுப்படுத்தப்படும். மற்ற இரத்தங்களையும் யூஸ் பண்ணுவாங்க, மனுஷ இரத்தத்தின் மூலமாகத்தான் இந்த ஆவிகள் கட்டுப்படுத்தப்படும். ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு. ஒரு மனிதன் இருந்தான், ஃபெஸ்டஸ் என்று அவனுடைய பெயர். அவன் வந்து உலகத்தின் சகல காரியங்களையும் இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு அவனுக்கு தீராத ஆசை. அப்படி இருக்கும் பொழுது இது நடந்த சம்பவமாக எழுதப்பட்டது, நான் கேள்விப்பட்டது உண்மை சம்பவம் இது. அப்போ அவன் வந்து இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற சகல இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம், அது யார் கொடுப்பார் என்கிற ஒரு தேடுதல் அவனுக்குள்ள இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் வேதத்தை வாசிக்கிறான், கர்த்தரை குறித்து அறிந்தவன், வேதத்தை வாசிக்கிறான். கர்த்தர் கொடுப்பாரா என்றால் கர்த்தர் வந்து சரியானதை கொடுக்கிறவர், எல்லாத்தையும் கொடுக்கிறவர் கிடையாது, தவறானதை கொடுக்கிறவர் கிடையாது. அப்போது அவன் ஒரு நாள் தீராத ஒரு நோக்கத்தோடு இதை எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் இரவு அவன் தனிமையை உட்கார்ந்து அவன் யோசிக்கிறான், ஒருவேளை சாத்தானை கூப்பிட்டால் அவன் நமக்கு உதவி செய்வானோ என்று சொல்லி அவன் இருதயம் திருப்பப்படுகிறது. ஒரு நாள் தனிமையிலே உட்கார்ந்து சாத்தானை கூப்பிடுகிறான், பிசாசின் ஆவிகளை கூப்பிடும் பொழுது அந்த ஆவிகள் இறங்கி வருகிறது. இறங்கி வந்து நீ என்னை கூப்பிட்டதுனால வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆவிகள் அவனோடு பேசுது. அப்போ அவன் கேட்குறான், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உன்னால் எனக்கு கொடுக்க முடியுமா என்று சொல்லி அவன் கேட்குறான். நிச்சயமாய் தருவேன் அப்படிங்கிறது. ஏன்னா பிசாசு இயேசு கிறிஸ்துவே பேரம் பேசிச்சு, நீ என்னை பணிந்து கொண்டால் பூமியில் இருக்கிற சகல ராஜ்யத்தின் அதன் மகிமை எல்லாத்தையும் உனக்கு தரேன்னுச்சு, எதை வேணாலும் கொடுக்குறேன்னு இயேசு பிசாசுக்கிட்டே பேரம் பேசிச்சு, இயேசு கிறிஸ்துக்கிட்டே பிசாசு பேரம் பேசிச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன்னுச்சு, நிச்சயமாய் நான் கேட்குறதெல்லாம் கொடுப்பியா என்று அவன் திருப்பி கேட்குறான். நிச்சயமாய் கொடுப்பேன், ஆனால் நீ உன் இரத்தத்தினால் என்னோடு உடன்படிக்கை செய்தால் உனக்கு நான் கேட்கிறதை கொடுப்பேன், உனக்கு நான் கட்டுப்பட்டு இருப்பேன், நீ கேட்கறத கொடுப்பேன்னு சொல்லிச்சு. அவன் அதன் பிறகு என்ன செய்கிறான், தன் கையை கிழித்து கொண்டு இரத்தத்தை எடுத்து அவன் எழுதுகிறான், சாத்தானே உன்னோடு கூட என் இரத்தத்தின் மூலமாக நான் உடன்படிக்கை செய்கிறேன் என்று தன் சொந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதுகிறான். எழுதின உடனே அந்த ஆவிகள் அந்த இடத்துல இறங்கி வந்தது. இறங்கி வந்து அவன் சொல்கிறான் அந்த காரியத்தை. அந்த ஆவிகள் அந்த எழுதப்பட்ட இரத்தத்தினால் எழுதப்பட்ட அந்த காகிதத்தில் இந்த இரத்தத்தை அப்படியே நக்கி எடுத்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த பேப்பர் மறுபடியும் வெள்ளை பேப்பர் ஆயிடுச்சு. அவன் இரத்தத்தை முழுவதும் அதை நக்கி எடுத்தது. எடுத்து விட்டு அது சொல்லிச்சான், இப்பொழுது உன்னோடு நான் உடன்படிக்கை செய்து விட்டேன், நீ என்ன வேண்டும் என்றாலும் கேள் உனக்கு தரேன். உடனே அவன் கேட்குறான், இதெல்லாம் எனக்கு வேண்டும், அது வேணும், இந்த விதமான மது வகை வேணும், அது வேணும், என்னென்ன கேட்குறான். கேட்குறதையெல்லாம் அது அவனுக்கு வாய்க்க பண்ணுகிறது. என்னென்ன கேட்குறானோ அதெல்லாம் அது கொடுக்கிறது. நாட்கள் கடந்து போகுது, மாதங்கள் கடந்து போகிறது, வருஷங்கள் கடந்து போகிறது. தினமும் இந்த ஆவிகள் இவனை சந்திக்கும். ஆவிகளுக்கு இவன் சொல்லுவான், இது வேணும்னு கேட்பான், உடனே அவனுக்கு அது கொடுக்கும். இப்படியே காலங்கள் போகும். ஒரு கட்டத்தில் அவன் யோசிக்கிறான், நாம் ஏன் இந்த ஆவியோடு அப்படியே நம்ம தொடர்பு இருக்கிறோம், இதோடு நம்ம நிறுத்தி கொள்வோம் என்று சொல்லி அவன் ஒரு நாள் அந்த ஆவி வரும்போது சொல்கிறான், நீ எனக்கு இவ்வளவு நாள் நிறைய கேட்டதெல்லாம் கொடுத்துட்ட, இனி போதும், எனக்கு நீ எல்லாம் கொடுத்தது போதும் என்று சொல்லி அவன் முடிவுக்கு வரான். அப்போ அது சொல்லிச்சு, அந்த ஆவிகள் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சுதான். சிரிச்சுட்டு சொல்லிச்சான், இத்தனை காலம் நீ கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுத்தேன், ஒன்றையுமே நான் மறுக்கலை, நீ கேட்டது எல்லாத்தையும் கொடுத்தேன், ஏன்னா நான் உன்னுடைய ரத்தத்தோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அதனால் நீ கேட்டதெல்லாம் கொடுத்தேன், இப்போது நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்பேன், அதை மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு. ஒன்றே ஒன்று மட்டும் கேள், கேட்குறேன், அதை ஒன்று மட்டும் எனக்கு கொடு. சரி, இவன் கேட்குறேன், என்ன வேணும் சொல், உன் உயிர் எனக்கு வேணும், உன் உயிர் எனக்கு வேணும், அது ஒன்று தான் எனக்கு வேணும், இத்தனை வருஷம் நான் உனக்கு இத்தனை காரியத்தை கொடுத்ததற்கு ஒரே காரணம் உன் உயிர், அது ஒன்றுக்காகத்தான் நான் கொடுத்தேன். இப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல, தன் உயிரை கேட்குது, ஐயோ நான் கொடுக்க மாட்டேங்கிறான். உன்னால் எங்கிட்ட இது தப்ப முடியாது, ஏன்னா நீ என்னோடு உடன் ரத்தத்தின் மூலமாக எங்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற, என்னிடத்திலிருந்து நீ ஏராளமான நன்மைகளை வாங்கியிருக்கிற, அதனாலே இப்போ உன்னை எங்கிட்ட யாருமே காப்பாற்ற முடியாது, ஏன்னா நீ நான் உடன்படிக்கை பண்ணியிருக்க, உன்னை யாரும் எங்கிட்ட காப்பாற்ற முடியாது என்று சொல்லி அந்த ராத்திரி வேளையில் அவனை அது கொன்று போட்டது. அவனை காப்பாற்ற ஒருவரும் இல்லை. நடந்த சம்பவம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆவிகள் இந்த இரத்தத்தின் மூலமாக மனுஷனிடத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. இன்றைக்கும் எல்லா இடத்துல நடக்கிற உண்மைகள் அதுதான். இன்றைக்கி இந்த சாட்டானிக் சர்ச்சஸ்னு சொல்கிற இடத்துலலாம் நரபலிகள் கொடுக்கப்படுகிறதாக நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இன்றைக்கி சாட்டானிக் சர்ச்சஸ் கொலம்பியாலலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் சென்னையில் கூட அதற்கான ரகசியமான விதத்தில் அவை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இரத்த பலிகள், இரத்தம் சிந்தப்படுகிறது, பலிகள் கொடுக்கப்படுகிறது, நரபலிகள் கொடுக்கப்படுகிறது, இன்றைக்கும் உலகத்தில் நடக்குது. இந்த ஆவிகள் அவைகளுக்கு தான் அது கட்டுப்பட்டு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய சிம்பிள்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் ஃபேஷனுக்கு போடுவாங்க பாருங்கள், அதாவது ஒரு மூணு கோடு அப்படி ஒழுங்கினா மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு ட்ரிங்க் கூட இருக்கும், நிறைய பேர் தொப்பியில் பனியன்லாம் கூட போட்டிருப்பாங்க, ஒரு சிம்பிள் இப்படி மூணு கோடு அப்படி ரத்தம் ஒழுகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதெல்லாம் கேட்டிங்கன்னா அதோடைய காரியமே பீஸ்ட் பவர், மிருகத்தின் வல்லமை, அதனுடைய அர்த்தம் அந்த சிம்பிள். சில போட்டு வருவாங்க பனியனில் தொப்பியில் எல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் வீட்டில் ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி பைக்கிலலாம் கூட ஓட்டிகிட்ருப்பாங்க, இப்படி மூணு கோடி ரத்தம் ஒழுகிற மாதிரி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அசுத்தாவிகள் இந்த ரத்தத்தின் மூலமாகவே அவருடைய ஆளுகை செய்வதற்கு அடையாளம் ஆடு. இதுக்கு தெரியாமல் நம்ம ஆட்களும் அந்த மாதிரி தொப்பியெல்லாம் போட்டுட்டு பனியன் போட்டுருக்கிறாங்க சிலர். நான் பார்த்து ஒரு நாள் நம்ம கட்சிக்கு வந்த ஒரு குழந்தைக்கு அதை மாதிரி தொப்பி போட்டு வந்தாங்க. அப்புறம் சொன்னேன், இந்த தொப்பியெல்லாம் போடாது, பிசாசுடைய அடையாளம்னு சொன்னேன். புரியுதா? இது மாதிரி நிறைய இருக்குது. பிசாசுடைய சிம்பிள் இன்றைக்கி இருக்குது. அதை நீங்கள் கடையில் போய் பாருங்கள், ஒரு ட்ரிங்க் இருக்கும், பீஸ்ட் பவர் அதோடய இது காரியம். ஒரு ட்ரிங்க் பச்சை கலர் கேன் இருக்கும், அப்படி ரத்தம் அந்த கோடு போட்ட மாதிரி இருக்கும், எல்லா கடைகளில் கிடைக்காது, இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசுத்தாவிகள் இந்த ரத்தத்தின் மூலமாக மனுஷனோடு உடன்படிக்கை செய்கிறது என்பதற்கான காரியம் அது அன்றைக்கும் சரி இன்னைக்கும் சரி நடக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த இரத்த வழி பலிகள் சிந்தப்பட்ட இரத்த பழிகள் தேசத்தில் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் எகிப்து எங்கும் கர்த்தர் ரத்தத்தை விடங்க பண்ணி ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுக்கிறதாக கர்த்தர் அங்கே காமிச்சார். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து உணர்த்துறார், அவங்களுடைய தவறுகளை அவங்களுடைய பாவத்தை கர்த்தர் உணர்த்துறார். ஆனாலும் அவன் உணர்றானா, உணரல. அவனும் தன் மந்திரவாதிகளை கூப்பிட்டு அதே காரியத்தை அவனும் செய்ய வைக்கிறான். இதுல என்ன தெரியுது, அவன் என்ன செய்யலை, உணரலை. ஆண்டவர் இன்னும் அற்புதங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே போகிறது. சரி, இப்போ இன்றைக்கி நம்ம ரெண்டு வாதைகளை மட்டும் பார்த்துருக்குறோம். வர வாரங்களிலே அடுத்த சில வாதைகளெல்லாம் அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் பின்னாலே ஆண்டவர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை தான் நோக்கம். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார், எகிப்து ஜனங்களுக்கு அற்புதங்களின் மூலமாக அடையாளங்களின் மூலமாக நானே தேவன் என்பதை உங்களுக்கு காண்பிப்பேன்ட்டார். அதுதான் அவருடைய நோக்கம். அதுக்கு தான் இந்த அடையாளங்கள் நடக்குது, அதுக்கு தான் இந்த வாதைகள் வருது. அதன் மூலமாகத்தான் தான் தெய்வம் என்பதை கர்த்தர் காட்டுறார். அதுதான் அவருடைய நோக்கமே தவிர அவங்களை சும்மா போட்டு அவர் வந்து வாதைகள் அனுப்புறது ஒரு நோக்கம் கிடையாது. தன்னை தெய்வம் என்கிறதை காட்டுவதற்காக தான் கர்த்தர் அதெல்லாம் செய்கிறார். சரியா, ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் தான் படைத்த எல்லா மனிதர்களையும் அவர் நேசிக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்கிறதிலே கர்த்தர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தான் தெய்வம் என்பதை விளங்க பண்ண வேண்டும் என்கிறதில் கர்த்தர் கருத்துள்ளவராக இருக்கிறார். ஆகையால் எகிப்திலே ஆண்டவர் ஒரு பக்கம் ஆரோன் போய் பார்வனிடத்தில் பேசும்படி சொல்லுகிறார், அடுத்த பக்கத்தில் அவன் இருதயத்தையும் ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடையாளங்களின் மூலமாக அற்புதங்களின் மூலமாக நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தான் படைத்த மனிதர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தான் தெய்வம் என்பதை காண்பிக்க நிரூபிக்க விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம், அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அவர் ஒரு ஆபிரகாமின் சந்ததியை மாத்திரம் நேசிக்க மட்டுமில்லை, எல்லாருக்குமே தன்னை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கார். இதுதான் ஆண்டவருடைய இருதயம். தெய்வ பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் அப்படித்தான் தெரிந்து கொண்டார். ஆண்டவரை அறியாத பின்னணியிலே விக்கிரக ஆராதனையின் சந்ததியிலே வந்த நம்மையும் ஆண்டவர் அப்படித்தான் நமக்கும் தன்னை அவர் வெளிப்படுத்தினார். அவர் எந்த ஜாதி ஜனங்களையும் ஒருமிக்க அவர்களை புறக்கணிக்கிறது கிடையாது. பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் அதே பாவத்தை செய்கிற அந்த பாவி உணருவானால் அவனை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். மோவாபியர்களை அருவறுப்பானவர்கள் என்று கர்த்தர் சொன்னார், ஆனால் அந்த மோவாபிய சந்ததியிலே வந்த ரூத்தை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்வதற்கு அவர் தவறவில்லை. வேசித்தனத்தை கர்த்தர் அருவறுப்பு என்று சொன்னார், ஆனால் அதே வேசித்தனத்தில் வாழ்ந்த ராகாபை ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள அவர் தவறவில்லை. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் இப்படித்தான் ஒவ்வொருவரையும் நேசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்துவதுதான் அவருடைய விருப்பம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தின அதே ஆண்டவர் நம்முடைய தேசத்திலும் ஆளுகிறவருடைய இருதயங்களை பல நேரத்தில் கடினப்படுத்துவார். அவர் கடினப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அவர்களையும் மிஞ்சி அவர்களுடைய மந்திரவாதிகள் செய்கிறதை பார்க்கிலும் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை கண்டிப்பாக அவர்களுக்கு விளங்க பண்ணுவார். இன்றைக்கும் ஆளுகிறவர்கள் மந்திரவாதிகளை நம்பி இருக்கலாம், சூனியம் பண்ணுகிறவர்களை நம்பி இருக்கலாம், யாகம் வளர்க்கிறவர்களை நம்பி இருக்கலாம். அதை பார்க்கிலும் நம் ஆண்டவர் பெரியவர் என்பதை கர்த்தர் நிரூபிக்காமல் விடவே மாட்டார். தம்முடைய பிள்ளைகளை வைத்து அவைகளை விட தான் ஒருவர் தான் தெய்வம் என்பதை, அவைகள் தெய்வம் அல்ல என்பதை ஒரு கட்டத்தில் கர்த்தர் விளங்க பண்ணுவார். இதை கர்த்தர் ஒரே நாளில் செய்யலை, நல்லா கவனிக்கணும், ஒரே நாளில் செய்யலை, படிப்படியாக செய்கிறார். முதல் கட்டமாக சர்பமாக கோள்கள் சர்பமாக வைத்து அதை விழுங்க வைத்தார். அடுத்தது நதிகளில் இருக்கிற தண்ணீரெல்லாம் ரத்தமாக்கினார். இப்படி தான் படிப்படியாக கொண்டு போய் கடைசியிலே அவர் தலைப்பிள்ளை சங்காரத்தில் கொண்டு வந்து நிற்க வைப்பார். அங்கே தான் கர்த்தர் சகலத்தின் மேலும் அவர் நியாய தீர்ப்பை வைத்து தான் தேவனாகிய கர்த்தர் என்பதை விளங்க பண்ணுவார். அதன் பிறகு செங்கடல் பிளக்கும். அதன் பிறகு பார்வோனின் சேனை மொத்தமாய் கவிழ்ந்து போகும். அதுதான் நம் தேசத்திலும் நடக்க போகிற காரியம். ஒரே நாளில் கர்த்தர் செய்யறதில்லை. இருதயங்களை கடினப்படுத்துகிறாரு. ஆளுகிறவர்களின் இருதயங்களை கடினப்படுத்தி அற்புதங்களை அதிகமாய் பெருக பண்ணி தான் தேவன் என்பதை, தான் ஒருவரே தெய்வம் என்பதை கர்த்தர் தேசத்தில் கண்டிப்பாய் விளங்க பண்ணுவார். ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அன்றைக்கு எகிப்தில் எதை செய்தீங்களோ அதையே இன்றைக்கும் எங்கள் தேசத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. அன்றைக்கு எகிப்து தேசத்தின் பின்னணி அவருடைய விக்கிரகங்கள், அவர்கள் ஆராதித்த காரியங்கள், அவர்களிடத்தில் இருந்த மந்திரவாதிகள், அதே காரியங்கள் எங்கள் தேசத்தில் உண்டப்பா. அவர்களெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது போல எங்கள் தேசத்திலும் இன்றைக்கும் இருக்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் சீக்கிரத்திலும், சீக்கிரத்தில் அவைகளை எல்லாம் மேற்கொள்ள போகிறீங்க. சீக்கிரத்தில் அவைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறீங்க. அதற்காக சோத்திரம். பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. அதற்காக சோத்திரம். தேசத்தை கர்த்தர் முற்றிலும் உமக்கென்று நீங்கள் பிரித்தெடுத்து தேவ ஜனங்களை விடுதலையோடு நடத்த போகிறீங்க. ஒரு கூட்ட ஜனத்தை விடுவித்து கானானுக்கு நீங்கள் கொண்டு செல்ல போகிறீங்க. அதற்காக சோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அதற்கான காரியங்களை கர்த்தர் தொடங்கி விட்டதற்காக சோத்திரம், 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 சோத்திரம். காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பேசலாம்.